அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. நவம்பர் மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தி அறிக்கை பிரசித்தி அரங்கில். காஞ்சி சங்கர்ராமன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த காஞ்சி சங்கராச்சாரியர்கள் உள்ளிட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளது குறித்த செய்திகள். தீர்ப்பு குறித்து சங்கர மட பக்தர்களின் கருத்துக்கள்.
உண்மைக்கும் தர்மத்துக்கும் சுவாமிஜியினுடைய பூஜைக்கும் கிடைத்த ஒரு தீர்ப்பு, நல்ல தீர்ப்பு, நாங்கள் எல்லாருமே வரவேற்கிறோம். சத்தியம் ஜெயிச்சிருக்கு.
தீர்ப்புக்கு எதிராக நீதிமன்ற வளாகத்தில் சில வழக்கறிஞர்கள் எழுப்பிய கோஷங்கள். விடுதலை புலிகளின் மாவீரர் தினத்தையொட்டி வடக்கு மாகாண முதல்வர் மரக்கன்றுகளை நட்டுள்ளது குறித்த செய்திகள். பிறகு இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்ட பிறகு நாடு திரும்பிய கவிஞர் வாய்சா ஜெயபாலன் தமிழோசை கழித்த செவி.
இலங்கையில வந்து
இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பது எல்லா ஜெகதீசன் மற்றும் சிவராமகிருஷ்ணன்.
லாட்வியாவின் பிரதமர் விளாடிஸ் டோம்ப்ரோவ்ஸ்கிஸ் பதவி விலகியுள்ளார். கடந்த வியாழக்கிழமை அங்கு ஒரு பல்பொருள் அங்காடி இடிந்து விழுந்ததில் 54 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து அவர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். நாட்டின் அதிபரை சந்தித்த பிறகு தலைநகர் ரீகாவில் உள்ள அந்த பல்பொருள் அங்காடியின் மேல்கூரை இடிந்து விழுந்து பலர் இறந்த அந்த துக்ககரமான நிகழ்வுக்கு அரசியல் பொறுப்பேற்று தான் பதவி விலகுவதாக டோம்ப்ரோவ்ஸ்கிஸ் தெரிவித்துள்ளார். இடிந்து விழுந்த அந்த கட்டடம் அனுமதியை மீறி கட்டப்பட்டுள்ளதா, கட்டட விதிமுறைகளை மீறியுள்ளதா என்பது குறித்து காவல்துறையினர் ஒரு குற்ற புலனாய்வு விசாரணையை தொடங்கியுள்ளார்கள். இந்த விபத்து காரணமாக லாட்வியாவில் 3 நாள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது.
ஜெர்மனியில் மீண்டும் ஆட்சிக்கு திரும்பும் நோக்கத்தில் தனது அரசியல் எதிர்த்தரப்பினருடன் ஜெர்மானிய அரசு தலைவி ஆங்கலா மெர்க்கல் அம்மையார் செய்து கொண்ட சமரசங்களை அவர் தம் இன்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்.
Die Frage des einheitlichen flächendeckenden gesetzlichen Mindestlohns, eine der großen
நாட்டில் குறைந்தபட்ச ஊதியத்தை கொண்டு வருவதற்கு ஆங்கலா மெர்க்கலின் கன்சர்வேட்டிவ் கட்சி உடன்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இரவு முழுவதும் நடந்த பல மணி நேர பேச்சுவார்த்தைகளின் முடிவில் இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் ஜெர்மனியில் குடியேறியவர்களில் 2ஆம் தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் விரும்பினால் இரட்டை குடியுரிமையை வைத்துக் கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் இந்த ஒப்பந்தத்தில் ஒப்புக் கொள்ளப்பட்டிருக்கிறது. தங்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் நட்பு ரீதியாகவும் யதார்த்தபூர்வமானதாகவும் அமைந்திருந்ததாக ஆங்கலா மெர்க்கல் அம்மையாரும் அவரது புதிய சகாக்களான சோசியலிஸ்ட் டெமோக்ராட்டிக் கட்சியினரும் தெரிவித்திருக்கிறார்கள். இருதரப்பாருமே ஐரோப்பிய ஒன்றியமும் யூரோ நாணயமும் வலுவாக்கப்பட வேண்டும் என்பதில் தாங்கள் உறுதிபூண்டிருப்பதாகவும் தெரிவித்தனர்.
பாகிஸ்தானின் புதிய ராணுவ தளபதியாக ஜெனரல் ரஹீல் ஷெரீப் அறிவிக்கப்பட்டுள்ளார். நாட்டில் மிகவும் முக்கியமான அதிகாரம் நிறைந்த ஒரு பதவிக்கு அவரை நியமிக்கும் அறிவிப்பை பாகிஸ்தான் அரசு இன்று வெளியிட்டது. கடந்த 6 ஆண்டுகளாக அந்த பதவியில் இருந்த ஜெனரல் அஷ்வக் கியானி ஓய்வு பெறுவதை அடுத்து புதிய தளபதியாக ஜெனரல் ஷெரீப் நியமிக்கப்பட்டுள்ளார். காலாட்படை பிரிவைச் சேர்ந்த அதிகாரியான ஜெனரல் ஷெரீப் ஒரு மிதவாதியாக பார்க்கப்படுகின்றார். நாட்டுக்குள்ளே தாலிபான்களால் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் பிராந்திய எதிரியான இந்தியாவிடமிருந்து எந்த அளவுக்கு பெரிய அச்சுறுத்தலாக உள்ளதோ அந்த அளவுக்கு பெரிய அச்சுறுத்தலான விஷயம் என பாகிஸ்தான் இராணுவத்தை இணங்க வைப்பதில் அவர் முக்கிய பங்காற்றினார் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். பாகிஸ்தானின் புதிய இராணுவ தளபதியாக ஜெனரல் ஷெரீப் நாளை முறைப்படி பொறுப்பேற்கின்றார்.
அடுத்து இந்தியாவிலிருந்து ஒரு செய்தி வழங்குகிறார் சங்கீதா ராஜன்.
பாலியல் புகார் சுமத்தப்பட்டுள்ள தருண் தேஜ்பாலின் முன் ஜாமீன் மனுவை இன்று ஒத்திவைத்தது டெல்லி உயர்நீதிமன்றம். மேலும் அவர் நாளை மாலைக்குள் ஆஜராகுமாறு கோவா போலீஸ் அவருக்கு சம்மன் அளித்துள்ளது. தெஹல்கா பத்திரிகையின் ஆசிரியர் தருண் தேஜ்பால் கோவாவில் நவம்பர் 7 மற்றும் நவம்பர் 8ஆம் தேதிகளில் தன்னை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தியதாக அதில் பணிபுரியும் ஒரு பெண் ஊடகவியலாளர் அந்த பத்திரிகையின் நிர்வாக ஆசிரியரிடம் புகார் அளித்திருந்தார். அதைத் தொடர்ந்து கோவா போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. தருண் தேஜ்பால் 4 வாரம் முன்ஜாமீன் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு அளித்திருந்தார். அதை விசாரித்த உயர்நீதிமன்றம் அந்த மனு குறித்த தீர்ப்பை நவம்பர் 29 வரை ஒத்திவைத்தது.
பூமியில் 150 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் உலவிய டைனாசர் ஒன்றின் எலும்புக்கூடு ஏலத்தில் விடப்படுகிறது. இங்கிலாந்தில் உள்ள பில்லிங்ஸ்ஹர்ஸ்ட் நகரில் இன்று இந்த ஏலம் நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட முழுமையாக இருக்கும் அந்த டிப்ளோடோகோஸ் வகையைச் சேர்ந்த டைனாசரின் புதை வடிவ எலும்புக்கூட்டில் அதன் நீளம் கழுத்து சாட்டை போல வாலும் காணப்படுகின்றன. ஏலம் போக உள்ள இந்த டைனாசர் எலும்புக்கூடு சுமார் 17 மீட்டர் நீளம் கொண்டது, 500,000 டாலர்களுக்கும் அதிகமாக ஏலம் போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
சிரியாவில் போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்று ஈரானும் துருக்கியும் கூட்டாக கோரிக்கை விடுத்திருக்கின்றன. ஜனவரி மாதம் ஜெனீவாவில் நடக்கவிருக்கும் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக இந்த கூட்டு கோரிக்கை வந்திருக்கிறது. துருக்கிய வெளியுறவு அமைச்சருடன் இணைந்து தெஹ்ரானில் செய்தியாளர்களிடம் பேசிய ஈரானிய வெளியுறவு அமைச்சர் தங்களின் முயற்சிகள் எல்லாமே சிறிய மோதல்களை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கிலானவை என்று தெரிவித்திருக்கிறார்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் ஆலய மேலாளர் சங்கர் ராமன் கொலை வழக்கில் காஞ்சி சங்கர மடத்தின் மடாதிபதிகளான ஜெயேந்திரர், இளைய மடாதிபதி விஜயேந்திரர் உட்பட குற்றம் சாட்டப்பட்ட 23 பேரும் இன்று புதன்கிழமை விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றனர். குற்றச்சாட்டுகளுக்கு போதிய ஆதாரம் சமர்ப்பிக்கப்படாத நிலையில் அனைவரையும் விடுவிப்பதாக புதுச்சேரி முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி முருகன் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த தீர்ப்பு குறித்து புதுச்சேரி சென்று வந்த நமது சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன்.
காஞ்சி மடத்தின் முன்னாள் ஊழியரான சங்கரராமன் 2004 செப்டம்பர் மாதம் 3 ஆலய வளாகத்திலேயே சிலரால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அவர் ஜெயேந்திரர் மற்றும் விஜயேந்திரர் மீது பல கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். ஒரு கட்டத்தில் ஜெயேந்திரர் சங்கர மடத்தின் தலைமை பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என வழக்கு தொடர இருப்பதாக அவருக்கே சங்கரராமன் கடிதம் எழுதினார். இப்பின்னணியிலேயே 52 சங்கரராமன் கொலை செய்யப்பட்டார் என்ற தமிழக அரசின் காவல்துறை ஜெயேந்திரர் விஜயேந்திரர் உள்ளிட்ட 25 மீது கொலை வழக்கு பதிவு செய்தது. அவர்களில் ஒருவர் ரவி சுப்பிரமணியன் போலீஸ் தரப்பு சாட்சியானார். இன்னொருவர் கதிரவன் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் கொலை செய்யப்பட்டார். எஞ்சிய 23 மீது வழக்கு விசாரணை முடிந்து இப்போது தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. ரவி சுப்பிரமணியன், கொலை செய்யப்பட்ட சங்கரராமனின் மனைவி உள்ளிட்ட பலர் பரபரப்பான பல புகார்களை கூறினர். ஆனால் பின்னர் அவற்றை திரும்ப பெற்றனர். இவ்வாறாக விசாரிக்கப்பட்ட 187 சாட்சியங்களில் அப்ரூவர் உட்பட 82 பிறர் சாட்சியங்களாக அறிவிக்கப்பட்டனர். இந்நிலையிலேயே அனைவரும் விடுதலையாகி இருக்கின்றனர். ஆனால் தீர்ப்பு வெளியானவுடன் நீதிமன்ற அறையிலிருந்து வெளிவந்த மடாதிபதிகள் இறுக்கமான முகத்துடனேயே காணப்பட்டனர். அவர்களும் விடுதலை செய்யப்பட்ட ரகு சுந்தரேசையர் உள்ளிட்ட உதவியாளர்களும் நீதிமன்ற வளாகத்தில் திரண்டிருந்த செய்தியாளர்களுடன் எதுவும் பேசாமல் வாகனங்களில் ஏறி அங்கிருந்து சென்று விட்டனர். ஆனால் கணிசமான எண்ணிக்கையில் வந்திருந்த காஞ்சிமட பக்தர்கள் தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தனர்.
இது மாதிரியான தீர்ப்பு, எல்லாரும் எதிர்பார்த்த தீர்ப்பு, ஆண்டவன் கொடுத்த தீர்ப்பு, எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியான ஒரு தீர்ப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த உண்மைக்கும் தர்மத்துக்கும் சுவாமிஜியினுடைய பூஜைக்கும் கிடைத்த ஒரு தீர்ப்பு, நல்ல தீர்ப்பு, நாங்கள் எல்லாருமே வரவேற்கிறோம்.
சத்தியம் ஜெயிச்சிருக்கு.
சரி, இப்ப சங்கரராமனுடைய கொலைக்கு பதில் என்ன?
அதுக்கு அவங்க ப்ராசிக்யூஷன் சொல்லணும். யார் பண்ணாலும் அவளை
ஜட்ஜ்மெண்ட், பதில் தான் ஜட்ஜ்மெண்ட். நான் நாட்டில் தர்மம் நீதி நீதி இருக்குங்கிறது கோர்ட் ஒன்று தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கு. அதோட உதாரணம் தான் இது.
இது மாதிரியான இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. கோர்ட் அளித்த தீர்ப்பை தான் நாங்கள் பாலோ ஃபாலோ பண்ணுறத தவிர்த்து இதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. மகிழ்ச்சியான தீர்ப்பு.
இதுல இனிமேல் மடத்துக்கு எந்த விதமான சிக்கலும் வரும் நீங்க நினைக்கல?
நிச்சயம் வராது, கண்டிப்பாக வராது. மகோன்ன நிலையை அடையும்னு பிரார்த்திக்கிறோம்.
காஞ்சி மட வழக்கறிஞர் கே எம் சுப்பிரமணியனுடன் பேசிய போது,
ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இதுல குற்றம் சாட்டப்பட்டவங்க மட்டும் இல்ல, அவங்களுக்காக அப்பீரான வக்கீல்கள், அவங்களுடைய டிவோட்டிஸ், நிறைய ஆயிரக்கணக்கான டிவோட்டிஸ் இங்க வந்திருக்காங்க. இவன் எவ்ரிபடி இஸ் ஹாப்பி.
சரி, சங்கரராமன் குடும்பத்தினுடைய கேள்வி, எங்கள் குடும்ப தலைவர் கொல்லப்பட்டதற்கு நீதியின் கேட்கிறாங்க, அதுக்கு உங்க பதில் என்ன?
இந்த வழக்குல வந்து சங்கரராமனுடைய மனைவி, மகள், மகன் அவங்களே சாட்சியாக விசாரிக்கப்பட்டாங்க. அவங்களே இந்த வழக்குல எனக்கு எதுவும் தெரியும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, சாரி, அதுக்கப்புறம் நாங்க எப்படி இதை பத்தி சொல்ல முடியும்?
மக்கள் மத்தியில ஒரு கொலை நடந்திருக்கிறது, சாட்சிகளை மிரட்டி பிறே சாட்சியமாக்கி விட்டார்கள் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. கருத்து என்ன?
அது பத்தி எல்லாம் நாங்க சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அது தவறான கருத்து, தவறான கருத்து. இது மாதிரி நாங்க வந்து யாரையுமே நாங்க முயற்சி செய்து யாரையுமே வந்து ஹாஸ்டல் ஆகணும், நீங்க சாட்சி சொல்லக்கூடாது அப்படின்னு நாங்க யாரையும் மிரட்டல. அது மாதிரி நாங்க மிரட்டி எந்த விதமான வழக்கு அது மாதிரி யாருமே இது வரைக்கும் போலீஸ்ல போகிற சொல்லலையே.
அரசு மேல்முறையீடு செய்தாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்றார் அவர். ப்ராசிக்யூஷன் தரப்பு வழக்கறிஞர் என் தேவதாஸ் தீர்ப்பு தனக்கு ஏமாற்றம் அளிப்பதாக குறிப்பிட்டார்.
கண்டிப்பாக ஏமாற்றம் அளிக்கிறது. இந்த வழக்கு சம்பந்தமா அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பித்தோம், நிறைய தீர்ப்புகளையும் கொடுத்தோம். அது நீதிபதி பரிசீலனை பண்ணவில்லை என்று எங்களுக்கு அரசு தரப்புல கருதுறோம்.
சரி, ப்ராசிக்யூஷன் மேல அப்பீல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
கண்டிப்பா இருக்குது.
சரி, இப்ப வந்து இந்த விட்னஸஸ் எல்லாம் ஹாஸ்டலா திரும்பினதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க?
83 சாட்சிகள் பிரசாட்சியா மாறிட்டாங்க. அது வந்து பல காரணங்கள் இருக்கலாம். அதை நம்ம சொல்ல முடியாது.
குடும்பத்தினரே இன்று வரவில்லை, அவர்களே பெருசாட்சியமா மாறினா அப்படின்னு நினைக்கிறீங்க?
ஒரு சில வழக்கறிஞர்கள் வளாகத்தின் முன் நின்று தீர்ப்பிற்கு கண்டனம் தெரிவித்தனர்.
உண்மையான குற்றவாளிகள் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பிவிட்ட காரணத்தினால் கண்டிக்கின்றோம். தமிழக அரசு
கொல்லப்பட்ட சங்கரராமனின் குடும்பத்தினர் எவரும் இன்று நீதிமன்றத்திற்கு வரவில்லை. ஆனால் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சங்கரராமனின் மகன் ஆனந்த் சர்மா தீர்ப்பு குறித்து தாங்கள் வருந்துவதாக என்றார் ஆனந்த் சர்மா.
செய்தி குறிப்பை அளித்தவர் நம்ம சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன். காஞ்சி சங்கராச்சாரியார் ஒரு மத தலைவர் என்பதை தாண்டி அரசியல் ரீதியாக மிகவும் செல்வாக்கு படைத்தவராக பார்க்கப்பட்டார். கொலை வழக்கில் இந்த மடத்தின் தலைவர்கள் கைது செய்யப்பட்டது வியப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. வலுவான ஆதாரங்கள் இல்லாமல் அரசு இத்தகையதொரு நடவடிக்கையை எடுத்திருக்காது என்று சிலர் நம்பினர். வழக்கை தாமதப்படுத்த சங்கரமடம் சார்பில் பல முயற்சிகள் எடுக்கப்பட்டதாக நோக்கர்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் இன்று வந்த தீர்ப்பில் அனைவரும் விடுக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த தீர்ப்பு குறித்து அரசியல் விமர்சகர் ஞானியிடம் கேட்டார் எல்.ஆர். ஜெகதீசன்.
மிகுந்த வருத்தமும் வேதனையும் ஏற்பட்டது. ஏனென்றால் இந்த வழக்கில் நிச்சயமாக கொலை செய்யப்பட்ட சங்கரராமனுக்கு நீதி கிடைக்கும் என்று என்னை போன்றவர்கள் நம்பினோம். ஆனால் அது நடக்காமல் போய்விட்டது.
ஏன் கிடைக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
இந்த வழக்கு போய்கொண்டிருந்த போக்கே இதை நோக்கித்தான் போய்கொண்டிருந்தது. காரணம், இந்த வழக்கு ஒரு குறிப்பிட்ட ஆட்சி ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்திலே போடப்பட்ட வழக்கு. அதன் பின்னர் ஆட்சி மாறி திமுக கலைஞர் கருணாநிதி தலைமையில் ஆட்சி மாறிய பிறகு இந்த வழக்கின் போக்கில் பல மாற்றங்களை பார்க்க முடிந்தது. எண்ணற்ற சாட்சிகள் வரிசையாக ஒருத்தரத்தின் ஒருத்தர் பிறழத் தொடங்கினார்கள். இவ்வாறு பிறல் சாட்சிகள் வரிசையாக ஒரு வழக்கில் மிக அதிக எண்ணிக்கையில் ஏற்படும் போது நிச்சயமாக அது இயற்கையாக நடக்கக்கூடியது அல்ல. அது பின்னணியில் ஏதோ தவறு நடக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளமாகத்தான் நான் ஒரு நீதிபதியாக இருந்தால் அதை பார்ப்பேன். இத்தனை சாட்சிகள் பிறல் சாட்சிகளாக ஏன் மாறுகிறார்கள் என்ற கேள்வியை நான் முன்வைத்து வழக்கை மறுவிசாரணை செய்யும்படி நிச்சயம் உத்தரவிடுவேன் நான் நீதிபதியாக இருந்தால். ஆனால் இந்த வழக்கு போய்கொண்டிருந்த போக்கில் இந்த பிறல் சாட்சியங்கள் எல்லாம் ஏற்கப்பட்டு அத்தனை சாட்சிகளும் பிறல் சாட்சிகளாக இருக்கிற போது அத்தனை குற்றம் சாட்டப்பட்டவர்களும் விடுதலை செய்யப்படுவதுதான் நடக்கும்.
அதே சமயத்தில் போதுமான சாட்சியம் இல்லாமல் ஒரு நீதிமன்றம் தீர்ப்பும் அல்லது தண்டனையும் அளிக்க முடியாது அல்லவா?
நிச்சயமாக அளிக்க முடியாது. ஆனால் சாட்சியம் சொல்ல முன்வந்தவர்கள் ஒருவர் கொல்லப்படுகிறார், சாட்சி ஏன் கொல்லப்படுகிறார் என்று அதை விசாரிக்க வேண்டும். பிறகு சாட்சி பிறல் சாட்சியாக மாறும்போது இறந்த சங்கரராமின் மனைவி பிறல் சாட்சியாக மாறக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கிறது என்றால் எந்த நீதிபதியும் அதை பற்றி யோசிக்க வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன்.
அதே சமயத்தில் இந்த வழக்கை பொறுத்தவரை தமிழ்நாட்டிற்குள் இருந்தால்தான் இதில் வந்து தமிழக சூழல் ஆதிக்கம் செலுத்தும் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கோரிக்கையை ஏற்று உச்ச நீதிமன்றம் தான் இதை தமிழ்நாட்டிற்கு வெளியே கொண்டு போய் நடத்தியது. அங்கே நடத்தியதும் கூட நீங்கள் உங்களுடைய பார்வையில் இந்த உரிய முறையில் இந்த வழக்கு நடத்துவதற்கான சூழலை கொடுக்கவில்லை என்று நீங்கள் சந்தேகிக்கிறீர்களா?
குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அந்த கோரிக்கை எப்போது வைத்தார்கள் என்று பார்க்க வேண்டும். அவர்கள் மீது வழக்கு தொடுத்த ஜெயலலிதா ஆட்சி நடந்து கொண்டிருந்த சமயத்தில் இந்த வழக்கு ஜெயலலிதா ஆட்சிக்கு உட்பட்ட தமிழ்நாட்டில் நடந்தால் தங்களுக்கு நீதி கிடைக்காது என்று அவர்கள் தெரிவித்தார்கள். அதை வாதத்தை ஏற்றுக்கொண்டு உச்ச நீதிமன்றம் அதை இடம் மாற்றியது. ஆனால் வழக்கு இடம் மாற்றப்பட்ட போது தமிழ்நாட்டில் ஆட்சி மாறிவிட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே ஆட்சி மாறிவிட்ட பிறகு வழக்கின் போக்கு மாறிவிட்டது என்று நான் சேர்த்து பார்க்க விரும்புகிறேன். எனவே இப்போது இருக்கக்கூடிய ஜெயலலிதா அரசு திரும்பவும் இந்த வழக்கில் மேல்முறையீட்டுக்கு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய
கருத்து. அரசியல் விமர்சகர் ஞானி.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக இலங்கை கண்ணோட்டம். விடுதலை புலிகளின் மாவீரர் தினத்தையொட்டி வட மாகாணத்தில் பாதுகாப்பு கெடுபிடிகள் வழக்கத்தை விட அதிகமாக இருந்தன. இருந்தும் நினைவு செலுத்தும் நிகழ்ச்சிகள் பரவலாக நடைபெற்றிருக்கின்றன. மாகாண முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் மரக்கன்றுகளை நட்டிருக்கின்றனர். அதே நேரம் யாழ்ப்பாணத்தில் மேலும் இரண்டு உள்ளூராட்சி சபையின் உறுப்பினர்களின் வீடுகளும் தாக்கப்பட்டிருக்கின்றன. மேலதிக விவரங்களுடன் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
மாவீரர் தினம் அனுஷ்டிப்பது சட்டவிரோதமானது, மீறி நடந்தால் தண்டனைக்கு முகம் கொடுக்க நேரிடும் என அரசாங்கம் அறிவித்திருந்த போதிலும் வடமாகாணத்தின் பல இடங்களிலும் மரங்கள் நட்டும் வீடுகளில் தீபம் ஏற்றியும் யுத்தத்தில் இருந்தவர்கள் நினைவு கூறப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாவீரர்களை நினைவு கூறாமல் தடுப்பதற்காக வடமாகாணத்தின் பல இடங்களிலும் இன்று ஆயுதமேந்திய இராணுவத்தினர் பெரும் எண்ணிக்கையில் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாகவும் இதனால் பல இடங்களிலும் பதட்டம் நிலவியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை யுத்தத்தில் இறந்தவர்களை நினைவுகூரும் வகையில் வீட்டுக்கொரு மரம் நடுவோம் என வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து மரக்கன்றுகளை நடுவதற்கு ஏற்பாடு செய்திருந்தமைக்காக தமக்கு தொலைபேசி மூலமாக அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்ததாக மாகாண விவசாய அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இருந்த போதிலும் இன்று வடமாகாண முதலமைச்சர், மாகாண அமைச்சர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் சிலரும் இராணுவம் சுற்றி வளைத்திருந்த நிலையிலும் யாழ்ப்பாணத்தில் மரக்கன்றுகளை நாட்டியதாக மாகாண விவசாய அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்கள் தெரிவித்தார். இதனிடையில் யாழ்ப்பாணத்தில் மேலும் இரண்டு உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களின் வீடுகள் இன்று அதிகாலை அடையாளம் தெரியாத ஆட்களினால் தாக்கப்பட்டிருப்பதாக போலீசாரிடம் முறையிடப்பட்டிருக்கின்றது. சாவகச்சேரி பிரதேச சபை உறுப்பினர் மற்றும் வலிகாம மேற்கு பிரதேச சபை தலைவி ஆகியோருடைய வீடுகளே இவ்வாறு தாக்கி சேதப்படுத்தப்பட்டிருப்பதுடன் வீட்டில் இருந்தவர்கள் அச்சுறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சாவகச்சேரி பிரதேச சபை உறுப்பினர் ஸ்ரீஸ்கந்த ராஜா ஸ்ரீரஞ்சன் அவர்களை தொடர்பு கொண்டு என்ன நடந்தது என கேட்டேன்.
1:50 ஆறு மோட்டர் சைக்கிள் பெரும் சத்தத்துடன் அவதானித்து உடனடியாக மனைவியை அழைத்து பிள்ளைகளை தூக்கி கொண்டு பின்பக்கத்தாலே ஓடி தப்பினேன். பின்பக்கத்தாலே ஓடும் போது திடீரென அந்த ஆறு மோட்டர் சைக்கிள் வந்தவர்கள் கேட்டுக்கு மோட்டர் சைக்கிளை விட்டு விட்டு ஸ்டார்ட்டுடன் திடீரென்று என்னோட வீட்டுக்குள் புகுந்து வீட்டையும் உள்ளிருந்த பொருட்களையும் அடித்து உடைத்து வீட்டுக்குள் பெட்ரோல் ஊற்றி தீ மூட்டினார்கள்.
எங்களோட வீட்டு மீது ஏன் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க?
காரணம், இறந்தவர்களுக்கான அஞ்சலி செலுத்துவதற்கான ஒரு பிரேரணையை நான் சாவச்சேரி பிரதேச சபையில் கொண்டு வந்தேன். இதற்கு பல விசாரணைகளை என்னிலே போலீசார்கள் முன்னெடுத்தார்கள். அதுக்கு முகம் கொடுத்தேன். போலீசார் விசாரணை செய்து விசாரணைகள் முடிந்து விட்டது. நேற்றும் கூட எங்களோட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் தவிசாளர்கள் வீடுகளுக்கு கல்லுகள் எறியப்பட்டிருக்கிறது. மாவீரர் சம்பந்தமாக கதைத்தவர்களின் வீடுகளுக்கு அதற்காகத்தான் என்னுடைய வீடில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்காக நான் எண்ணுகிறேன்
என்றார் சாவகச்சேரி பிரதேச சபை உறுப்பினர் ஸ்ரீஸ்கந்த ராஜா ஸ்ரீரஞ்சன் அவர்கள். இதேவேளை தங்களுடைய வீட்டிற்கு இரவு 1 அளவில் வந்த அடையாளம் தெரியாத ஆட்கள் வீட்டின் மீது கற்களை எறிந்து தாக்குதல் நடத்தியதுடன் வெடிகுண்டுகளை போன்று அதிக சத்தம் எழுப்பத்தக்க தடை செய்யப்பட்டுள்ள வெடிகளையும் கொளுத்தி தங்களை அச்சுறுத்தியதாகவும் வலிகாம மேற்கு பிரதேச சபை தலைவி நாகரஞ்சினி ஐங்கரன் அவர்கள் தெரிவித்தார்.
உலகின் பல பகுதிகளில் புலம்பெயர் தமிழர்களால் மாவீரர் தினம் அனுசரிக்கப்பட்டிருக்கிறது. லண்டனில் நடைபெறுகின்ற நிகழ்வில் பல 1000 பேர் கலந்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிகழ்வு குறித்து நிகழ்ச்சி ஏற்பாட்டு ஒருங்கிணைப்பாளர் கந்தையா ராஜ மனோகரன் அவர்களிடம் கேட்டார் சிவகன்.
ஈழத்தமிழினத்துக்காக எங்களுக்காக அவர்கள் தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள், அவர்களுக்கான அந்த வணக்கம் செலுத்துற நிகழ்வு ஈழத்தமிழினம் இருக்கும் வரையும் இந்த உலகத்தில் அது இருக்கு.
நீங்கள் மாவீரர்கள் என்று குறிப்பது விடுதலை புலிகள் அமைப்பின் இறந்து போன உறுப்பினர்கள் என்று நான் நினைக்கிறேன். அப்படியா?
அதில் பெரும்பாலானோர் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து எங்கள் தேசத்துக்காக தங்களின் உயிரை தந்தவர்கள். ஆனால் அவர்களிலே சிலர் இயக்கங்களில் இல்லாமலும் சில வேறு இயக்கங்களில் இருந்து மரணித்தவர்களையும் இணைத்திருக்கின்றார்கள்.
அப்படியானால் இந்த போராட்ட காலத்தில் கொலை செய்யப்பட்ட தமிழர் விடுதலை கூட்டணி அமைப்பின் தலைவர் அப்பாப்பிள்ளை அமுதலிங்கம் மற்றும் டெலோ அமைப்பின் சிறீசபாரத்தினம் போன்றவர்களையும் நீங்கள் இங்கு அஞ்சலி செலுத்துகிறீர்களா?
நான் வந்து இதற்கு இப்பொழுது உங்களுக்கு இன்னார் இன்னாரை நாங்கள் இனி இணைத்துக் கொள்வோம் என்கின்ற அந்த அட்டவணையை அல்லது பெயர்களையோ தருவதற்கு எந்த உதித்தோ அருகதையோ இல்லாத ஒருவன். ஆனால் அதற்கு உரியவர்கள் நிச்சயமாக அவர்கள் பலரை இணைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அவர்கள் அவற்றை பற்றிய அந்த விவரங்களை அவர்கள் தான் தர வேண்டும்.
நீங்கள் தான் வந்து இலங்கை அரசாங்கம் செய்ததாக கூறப்படுகின்ற போர்க்குற்றம் குறித்தும் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று கூறுகின்றீர்கள். ஆனால் ஐநா போன்ற அமைப்புகள், மறுபுறம் விடுதலை புலிகளும் அவ்வகையான போர்க்குற்றங்களை இழைத்திருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். ஆகவே போர்க்குற்றம் இழைத்ததாக குற்றம் சாட்டப்படுகின்ற ஒரு அமைப்பை அதற்கு அஞ்சலி செலுத்தி ஒரு நிகழ்வு நடத்துவது தவறாகப்படவில்லையா?
போர்க்குற்றம் என்று பார்த்தால் கூட நாங்கள் கூறவில்லை. தனிய அரசாங்கத்தை மட்டும்தான் விசாரிக்க சொல்லி நடுநிலையாக நிற்கின்ற சர்வதேச நாடுகள் எல்லாரையும் விசாரிக்கட்டும். நிச்சயமாக ஒரு சிக்கல் நடந்தால் ரெண்டு பக்கமும் தான் விசாரிக்க வேண்டும். ஆனால் அங்கு நடந்தது சிங்கள அரசுகளால் நடத்தப்பட்டது இனப்படுகொலை.
நீங்கள் இந்த எக்ஸல் மண்டபத்தில் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அந்த மண்டபத்துக்கான வாடகை என்பதே பல்லாயிரக்கணக்கான பவுண்டுகள் பெறுமதி என்பதாகும். ஆனால் மறுபுறம் வந்து இதே போரினால் பாதிக்கப்பட்டு மிகவும் மோசமான நிலையில் தமிழ் மக்கள் வடபகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. இங்கே நீங்கள் இவ்வளவு பணம் செலவழிக்கின்றதுக்கு மாறாக அவர்களுக்கு உதவவில்லையே என்ற ஒரு கேள்வி உங்கள் முன்னால் வைக்கப்படலாம் அல்லவா?
நியாயமான கேள்வி. வாரானவற்றையும் இங்கிருந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் இன்ன தேவைக்குத்தான் பணம் தாருங்கள் என்று இந்த பணத்தை சேகரித்து இதனை செய்கின்றோம். ஆகவே நாங்கள் வேறொன்றை கூறி அந்த பணத்தை சேர்த்து இதனை செய்யவில்லை. நீங்கள் கூறிய அந்த மாதிரியான செயல்களுக்கும் இங்கிருந்து நாங்கள் அதற்கான தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். நாங்கள் எங்களால் இயன்றளவு எளிமையான முறையிலே தான் இதனை செய்கின்றோம்.
லண்டன் மாவீரர் தின ஏற்பாட்டு ஒருங்கிணைப்பாளர் கந்தையார் ராஜ மனோகரன். அடுத்தாக, இலங்கையில் மருத்துவமனை ஊழியர்கள் மேற்கொண்டு வருகின்ற 2 நாள் போராட்டம் உடனடியாக திரும்பப் பெறப்பட வேண்டும் என்று கொழும்பு நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்து கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் கே.எஸ். உதயகுமார்.
நாடு பூராவும் அமைந்துள்ள அரச மருத்துவமனைகளில் பணிபுரியும் சுகாதார ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள பணிப்பகிஷ்கரிப்பு போராட்டத்தை உடனடியாக நிறுத்துமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் தடையுத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளர் ஒருவர் தாக்கல் செய்த மனு ஒன்றை பரிசீலித்த பின்னரே மாவட்ட நீதிபதி பிரதீப் ஹெட்டியாரச்சி இந்த உத்தரவை பிறப்பித்தார். சம்பள முரண்பாடுகளை தீர்த்து வைக்குமாறு கூறி சுகாதார சேவையுடன் சம்பந்தப்பட்ட 16 தொழிற்சங்கங்கள் இன்று காலை முதல் 2 நாள் பணிப்பகிஷ்கரிப்பு போராட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நாடு பூராவும் சிகிச்சை பெற்று வரும் நோயாளர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மனு மூலம் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மனு மூலம் சமர்ப்பிக்கப்பட்ட கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட கொழும்பு மாவட்ட நீதிபதி பின்பு இந்த தடையுத்தரவை பிறப்பித்தார். இந்த தடையுத்தரவு எதிர்வரும் 11 வரை அமுலில் இருப்பதாக தெரிவித்த நீதிபதி அன்றைய தினம் நீதிமன்றத்தில் சமூகமளித்து முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விளக்கங்களை முன்வைக்குமாறு பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள 16 தொழிற்சங்கங்களுக்கு உத்தரவிடப்பட்டது.
கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் கே.எஸ். உதயகுமார். கடந்த வாரம் இலங்கை சென்ற கவிஞர் வாய்சா ஜெயபாலன் இலங்கை பாதுகாப்பு பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டது பற்றி தமிழோசையில் ஏற்கனவே ஒலிபரப்பியிருந்தோம். சுற்றுலா விசாவில் வந்து விசா விதிகளை மீறியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் கூறினர். இதனிடையே நேற்றிரவு ஜெயபாலன் இலங்கையிலிருந்து அதிகாரிகளால் வெளியேற்றப்பட்டு நார்வே வந்தடைந்திருக்கின்றார். அவர் தடுத்து வைக்கப்பட்ட சூழ்நிலை மற்றும் விடுதலையானது குறித்த விவரங்களை அவரிடம் கேட்டார் மணிவண்ணன்.
22 வெள்ளிக்கிழமை நான் ஜாழ்ப்பாணத்திலிருந்து மாங்குளம்பு என்னுடைய அம்மாவுடைய சமாதியை பார்க்கறதுக்காக வடகாட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தேன். எங்களுடைய 40 ஏக்கர் ஃபார்ம் வந்து ராணுவம் கைப்பற்றி வச்சிருக்கு. முகாம் இருந்தது, இப்ப அவர்களுடைய கைதான் அந்த ஃபார்ம் இருக்கு. அதுக்குள்ளதான் இந்த அம்மாண்ட சமாதி இருக்கு. இந்த அம்மாவுடைய சமாதிக்கு போன வழியில வன்னியுலாங்குளத்துல வைத்து என்ன கைது செய்தார்கள்.
என்ன உங்கள் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தினார்கள்? எங்க சுற்றுலா விசாவிலே வந்து வேறு பல நிகழ்வுகளில் பங்கேற்றீர்கள் என்று சொல்லப்பட்டது, அது உண்மையா?
நான் சுற்றுலா விசாவில தான் போனேன். பிரஸ் கான்பரன்ஸ்ல நான் பேசியிருக்கிறேன். நான் சுற்றுலா விசாவில நான் இந்தியாவுக்கு போய் பல தடவை பிரஸ் கான்பரன்ஸ்ல பேசியிருக்கிறேன். இலங்கையில வந்து சுற்றுலா பேசுறது வந்து சீரியஸான விஷயம் என்கிறத வந்து நான் உணரவில்லை. மற்றது நான் வந்து இலங்கைக்கு வெளிநாட்டானாவும் நான் கருதவில்லை. எனக்கு போராளம் நான் திரட்டப்பட்ட நான் வந்து இலங்கையை விட்டு விரும்பி வந்தவன் அல்ல. ஏன்னா இந்தியாவிலேயே வெளிநாடுகளில் இருக்கும் இந்த டெமோக்ராட்டிக் பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் வந்து இலங்கையில இல்லை என்றது எனக்கு பிரஜையில இருக்க இல்லை.
நீங்கள் இப்பொழுது இந்த சிறையில் அல்லது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த பொழுது உங்களை நீங்கள் சரியாக நடத்தப்பட்டீர்களா அதிகாரிகளா?
நான் என்ன அரெஸ்ட் பண்ண உடனே நான் சொன்னேன், நீங்கள் என்ன சுட்டுக் கொண்டா கொள்ளலாம், நான் அம்மாவுடைய சமாதியை பார்க்காம வர மாட்டேன் சொல்லி நான் சத்தம் போட்டு நான் தெருவில் குந்திட்டேன். பிறகு அவர் தங்களுக்குள்ள தீர்மானிச்சுட்டு என்ன அம்மான சமாதியை கூட்டிட்டு போறா சொன்னார்கள். பிறகு அம்மான சமாதியை போன பிறகு நான் வந்து என்ன அழைச்சிட்டு போனாலும் நான் பஷீருக்கு வந்து உடனே என்னுடைய நண்பரும் அமைச்சருமான பஷீர் சேவதாவுக்கு நான் உடனே போன் பண்ணினேன். அவர் வந்து பிறகு அவர்களோட பேசினார். இப்ப அவர்கள் சொல்றார்கள், எனக்கும் சொன்னார்கள், பஷீருக்கும் சொன்னார்கள், சுற்றுலா விசாவில வந்து விதிகளை மீறி நாட்டுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில நான் வந்து பத்திரிகைக்கு பேசினேன் சொல்லி.
அந்த மாதிரி நீங்கள் பேசினீர்களா? அதாவது நீங்கள் யாழ்ப்பாணத்திலே ஊடக மையம் ஒன்றில் சில கருத்துக்களை இலங்கை அரசுக்கு எதிராக வெளியிட்டதாகவும் கொழும்பிலும் தமிழ்ச்சங்கத்தில் ஏதோ இலங்கை அரசுக்கு எதிராக பேசியதாகவும் சில ஊடகங்களிலே செய்திகள் வந்திருக்கின்றன, அது உண்மையா?
இலங்கை அரசு அத்தகைய குற்றச்சாட்டை வைத்தாலும் இலங்கையின் நீதி அமைச்சர் ரவுஹக்கீம் வந்து ஜெயபாலன் ஒரு தவறும் அழைக்கவில்லை, ஒரு சட்டத்தையும் மீறவில்லை. ஜெயபாலனை வந்து பொருளாதார ஒரு வெளிநாட்டுக்காரனா பாக்குறது பார்க்க முடியாது.
இல்ல அது சரி, அது ரவுஹக்கீம் சொன்னது சரி, ஆனா நீங்கள் அந்த மாதிரி 2 அரசுக்கு எதிராக
இல்ல நான் வந்து சொன்னது வந்து 2 நான் சொன்னேன். ஒன்று வந்து தமிழர்களும் முஸ்லிம்களும் இணைய வேணும். இது வந்து அரசுக்கு எதிராக நான் சொல்லல. நான் சொன்னது தமிழரும் முஸ்லீம்களும் இணைய வேணும் என்று சொன்னதை பல சிங்கள ஊடகங்கள் ஒரு குறிப்பா தீவன அந்த சிங்கள ஊடகம் வந்து மிகவும் பாராளுமன்ற விஷயமா பார்த்திருக்கு. என்ன விசாரித்தவர்கள் கேட்டார்கள், தமிழரும் சிங்களரும் சேர்ந்து ஒரு மாநிலம் வர வேணும் என்று சொல்லி நீங்க சொன்னது வந்து பிரிவினைத்தானே என்று நான் சொன்ன. மாநிலம் வந்து டெரிட்டோரியல் ரைட்ஸ், அது வந்து பிரிவினை பற்றிய ஒரு கூட்டத்தில் ஒரு இந்தியாவில் இருக்கிற மாதிரி டெரிட்டோரியல் ரைட்ஸா இருக்கலாம்.
நீங்கள் நான் முன்பு கேட்ட கேள்வி, நீங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பொழுது சரியாக நடத்தப்பட்டீர்களா அல்லது ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டதா என்று கேட்டேன்.
மென்டலா வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்தது. ஆனா ஆரம்பத்தில இருந்து கடைசி வரைக்கும் என்ன டீல் பண்ண எல்லாருமே வந்து செலக்ட் பண்ணப்பட்ட படித்தவர்கள் டீல் பண்ணபடியா டீல் பண்ணாரு.
தற்போது நார்வே வந்தடைந்திருக்கின்ற கவிஞர் வ ஐசா ஜெயபாலன் வழங்கிய செவியை கேட்டீர்கள். அடுத்ததாக, கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் படிப்பாளை பிரதேச செயலகத்தில் புத்த பிக்கோர்வர் பிரதேச செயலாளருக்கு அச்சுறுத்தல் விடுத்து அலுவலக உடைமைகளையும் சேதப்படுத்தியிருப்பதாக காவல்துறையிடம் புகார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் உதயகுமார்.
மட்டக்களப்பு பட்டிப்பளை பிரதேச செயலகத்துக்கு இன்று வருகை தந்த பௌத்தபிக்கு ஒருவரால் பிரதேச செயலாளருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தின் போது அலுவலக உடைமைகளும் சேதமாக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையில் புகார் செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தினமாகிய இன்று இடம்பெற்ற இந்த சம்பவம் காரணமாக நண்பகல் வரை அங்கு பதட்டமான நிலை காணப்பட்டது. மட்டக்களப்பு நகர் பௌத்த விகாரையின் பிரதம குருவான எம்பிடிஏ சுமணரத்ன தேரவுக்கு எதிராகவே இந்த புகார் செய்யப்பட்டுள்ளது. பட்டிப்பளை பிரதேசத்திலுள்ள கச்சக்கொடி சுவாமிமலை என்னும் இடத்தில் தற்போது பௌத்த விகாரையொன்று நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது. அதனை பதிவு செய்வதற்கு பிரதேச செயலாளரின் சிபார்சை பெறுவதற்கு பௌத்த பிக்கு அங்கு வந்திருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. குறித்த பௌத்த பிக்குவிடம் விகாரையை பதிவு செய்வதற்கு காணி உறுதி உட்பட ஆவணங்கள் தேவை என்று சுட்டிக்காட்டிய போது அவர் அதனை ஏற்க மறுத்து தன்னை தகாத வார்த்தைகளால் திட்டி மேசையில் இருந்த கோவைகளை தூக்கி தன்னை தாக்க முற்பட்டதாக பிரதேச செயலாளர் சிவப்பிரியா வில்வரத்தினம் இந்த சம்பவம் தொடர்பாக கூறுகின்றார். தனக்கு அச்சுறுத்தல் விடுத்து வெளியேறும் போது மேசை விரிப்பை அவர் இழுத்த சந்தர்ப்பத்தில் அலுவலக உடைமைகளும் சேதம் அடைந்ததாக பிரதேச செயலாளர் மேலும் கூறினார். குறித்த சம்பவம் தொடர்பாக எம்பிடிஏ சுமணரத்ன தேரோவை தொடர்பு கொண்டு கேட்டபோது பிரதேச செயலாளருக்கு அச்சுறுத்தல் விடுத்தமை மற்றும் உடைமைகள் சேதமாக்கப்பட்டமை தொடர்பாக தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்களை அவர் மறுத்தார். மேலும் குறித்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக காவல்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன.
செய்திகளை தந்தவர் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். கடந்த 1980களிலிருந்து ஏற்பட்ட பல்வேறு மோதல்களில் இலங்கையில் ஏற்பட்ட உயிர் சேதம் மற்றும் பொருள் சேதம் குறித்த கணக்கெடுப்பு நாளை முதல் துவங்கியிருக்கிறது. இது குறித்த குறிப்பை வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இலங்கையில் சுமார் 3 தசாப்தங்கள் நீடித்த போர்க்காலத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் உடைமைகளுக்கு ஏற்பட்ட இழப்புகள் ஆகியவை குறித்து ஒரு கணக்கெடுப்பு ஆரம்பிக்கப்படுகின்றது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவரங்கள் ஆகிய 2 துறைகளும் இணைந்து நாடு தழுவிய அளவில் இந்த கணக்கெடுப்பை நாளை வியாழன் முதல் தொடங்குகின்றன. போருக்கு பின்னரான காலத்தில் அரசால் அமைக்கப்பட்ட கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவினர் அளித்த பரிந்துரைகளில் இது ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தது. அந்த பரிந்துரையில் காணாமல் போனவர்கள் மற்றும் சொத்துக்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள் குறித்து ஆராய ஒரு சிறப்பு செயலணி குழு அமைக்கப்படும் என்றும் தேசிய செயல் திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டிருந்தது. அந்த தேசிய செயல் திட்டத்தில் தொழில்முறை ரீதியில் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களையும் உள்ளடக்கும் வகையில் நாடு முழுவதும் ஒரு கணக்கெடுப்பு நடத்தி மோதல்கள் காரணமாக பொதுமக்களுக்கு ஏற்பட்ட உயிரிழப்புகள், காயங்கள் மற்றும் சொத்துக்களுக்கான சேதங்கள் ஆகியவை குறித்து நேரடியாக தகவல்களை சேகரிக்க பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது. இந்த கணக்கெடுப்பின் மூலம் கிடைக்கப்படும் தகவல்கள் மற்றும் புள்ளி விவரங்கள் காணாமல் போனோர் தொடர்பாக அரசால் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு செயலணி குழுவினரால் பரிசீலனைக்கு எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அரசுக்கு பரிந்துரைகள் அளிக்கப்படும் எனவும் தமது குழுவுக்கு அளிக்கப்பட்டுள்ள பணிகள் குறித்தும் அந்த சிறப்பு செயலணி குழுவிலுள்ள உறுப்பினரான மனோ ராமநாதன் ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தினார். நாளை முதல் நாடு முழுவதும் தொடங்க உள்ள இந்த கணக்கெடுப்பு 1983 முதல் 2009 மே மாதம் வரையிலான காலப்பகுதியில் மோதல்கள் காரணமாக இடம்பெற்ற உயிரிழப்புகள், சொத்துக்களுக்கான சேதங்கள் ஆகியவை குறித்த விவரங்களை சேகரிக்க உள்ளதாக அரசின் அறிக்கை கூறுகின்றது.
செய்திகளை தொகுத்தளித்தவர் சிவராமகிருஷ்ணன். இத்துடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. இனி தலைப்புச் செய்திகள்.
தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் சங்கரராமன் கொலை வழக்கின் குற்றம் சாட்டப்பட்டிருந்த காஞ்சி சங்கராச்சாரியர்கள் உட்பட அனைவரும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். சிரியாவில் போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்று ஈரானும் துருக்கியும் கூட்டாக கோரிக்கை விடுத்திருக்கின்றன. ஜெனீவாவில் நடக்க இருக்கும் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக இந்த கோரிக்கை வந்திருக்கிறது. ஜெர்மனியில் மீண்டும் ஆட்சிக்கு திரும்பும் நோக்கத்தில் தனது அரசியல் எதிர்தரப்பினருடன் ஜெர்மானிய அரசு தலைவி ஆங்கிலா மெர்க்கல் செய்து கொண்ட சமரசங்களை அவர் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.